நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் போராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய புதன்கிழமை சத் சங்கம் எங்களுடைய சங்கத்தில் மற்றைய உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை குருநாள் அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம். இந்த சத் சங்கத்தில் பாபாஜியால் எங்களுக்கு தரப்பட்ட தெய்வீய குரல் புத்தகத்தில் இருந்து சிறு பக்கங்களை எடுத்து, சில பக்கங்களை எடுத்து நான் வாசிக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் தியான நிலையில் இருந்து அதை உள்வாங்குங்கள். மிகவும் அற்புதமான விடயங்கள் ஒவ்வொரு முறையும் கிடைக்கப்பெறும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 180, 181, 182, 183. அவித்தை இருவித சக்திகளை உடையது. அவை ஆவரணம், விஷேபம் எனப்படும். கனவில் அவத்தை இருவித சக்திகளுடன் செயல்படுகின்றது. கனவற்ற தூக்கத்தில் ஆவரணம் மட்டுமே உண்டு. ஆவரண சக்தி என்பது உண்மையை மறப்பது. விஷேபம் என்பது உண்மை மீது வேறொன்றை கற்பிப்பது. கயிற்றை பாம்பாக காணும் உவமையில் கயிற்றை காண முடியாமைக்கு ஆவரண சக்தி காரணம். பாம்பாக கயிற்றை கற்பனை செய்வதற்கு விஷேப சக்தி காரணம். கனவில் இவ்விரு சக்திகளுமே தம் வேலையை காட்டுவன. ஆத்மா அறியப்படுவதில்லை. மனம் வேறொன்றினை கற்பனையில் காட்டுகின்றது. தூக்கத்தில் ஆத்மாவின் உண்மை இயல்பை அறியாமை மட்டுமே உண்டு. ஆனால் சமாதியில் இருவகை அவித்தையும் சுவடின்றி மறைந்து விடுகின்றன. ஆத்மா முழுப்பொருளுடன் மிளிர்கின்றது. மனம் இரவில் கனவு காண்கின்றது. உலகம் என்பது பகற்கனவு, முன்னது இருட்டில் ஏற்படும் நனவு, பின்னது ஒளியில் ஏற்படுவது. தூக்கத்தில் இவ்விருவகை கனவுகளும் மறைந்து கிடக்கின்றன. அவை மீண்டும் வெளிப்படும் வாய்ப்பு உண்டு. அவ்வாறு அக புற உலகங்கள் சமாதியில் மிச்சமின்றி சுவடில்லாமல் அளிக்கப்படுகின்றன. முழுமையான உயர் உணர்வு நிலை வெளிப்படுகின்றது. தியானத்தின் போது தாமச தூக்கம் இடையிடுவதாக குற்றச்சாட்டு எழுகின்றது. உண்மையின் பாதையில் இது ஒன்றும் சாதாரண தொல்லை இல்லை. ஆத்மாவை உணர இது பெரும் இடையூறு. இதனை கவனத்தோடு அடக்க வேண்டும். ஆரம்பத்தில் அறியாமையின் இடையீடு உண்டு. சாதகனுக்கும் பரம்பொருளுக்கும் இடையே திரையாக அறியாமை செயல்படுகின்றது. அவித்தையின் மூலத்தை நாடும்போது அதுவே இல்லாது போகின்றது. இதயத்தில் நுழையும் போது தூக்கத்திற்கு ஒருபோதும் இடங்கொடுக்க கூடாது. தூக்கம் வருமானால் பிராணயாமம் செய்யலாம், அல்லது சிறிது தூரம் நடந்து செல்லலாம். மன உறுதியோ சத்குரு பாபாஜியின் அருளோ இருந்தால் தூக்கத்தின் மூலத்தை கூட நாடலாம். தூக்கம் எங்கிருந்து வருகின்றது என்று கவனிக்க வேண்டும். தூங்கும் முன் முதலில் தூள உடலை மறக்கின்றோம். பின் மனத்தின் வாசனைகள் மறக்கப்படுகின்றன. படிப்படியாக உடல் உணர்வு மறைகின்றது. இது கால் விரலிலிருந்து மேல் நோக்கி செல்கின்றது. உடல் தொடர்பை நாம் இழக்கின்றோம். இறுதியில் புருவ நடுவில் உள்ள புத்தியை அடைகின்றோம். அங்கிருந்து திடீரென்று தூக்கத்திற்குள் செல்கின்றோம். வினாடியில் நூற்றிலொரு பங்கு இடைவெளி ஏற்படும். முயன்றால் அதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இது மிகவும் நுட்பமானது. கனவுக்குள் செல்லும் போது இதன் ரகசியத்தை கவனிக்கலாம். தூக்கத்திலிருந்து விழிப்பிற்கு மீளும் போதும் இதை உணரலாம். கனவில் உடம்பின் முழு கட்டுப்பாடும் நமக்கு உண்டு. எனவே அதன் மூலத்தை நாட வாய்ப்புண்டு. மனத்தை முழுதும் அடக்கி ஆளும் போது சத்குருவின் அருளால் வெளிவரும் போதும் உள்ளே செல்லும் போதும் அதனை நம் பிடியில் அடக்க முடியும். அடிக்கடி தூக்கத்தின் போதாமை பற்றி முறையிடுகின்றோம். நமக்கு தேவை வெறும் தூக்கம் மட்டுமன்று, தூக்கத்தின் பயனே ஆகும். அதன் ஆற்றலும் புத்துணர்ச்சியும் தெய்வீக அருளால் கிடைப்பது. மனத்திலிருந்தும் உடலிலிருந்தும் தூக்கம் தற்காலிகமாக விடுதலை பெறுகின்றது. உடலையும் மனத்தையும் கடக்காமல் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. எனவே தூங்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு முறையும் தெய்வீகத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை உறுதிப்படுத்தும் நமக்குள் இயைப்பினை ஏற்படுத்துகின்றது. தூங்கி எழும் வரை இது இருக்கின்றது. ஆன்மீக வளர்ச்சிக்கு இது உதவும். ஆனால் தூக்கத்திலேயே வாழ்வின் பெரும்பகுதியை நாம் கழிக்க முடியாது. வாழ்வு முக்கியமானது. காலம் என்பது நம் சொத்து. வாழ்வில் ஒவ்வொரு கணமும் தூங்கலாம். ஆனால் அது நம்மை தெய்வீக மையத்தோடு சேர்க்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்திலும் விழித்திருக்கலாம், விழித்திருக்கும் போதும் தூங்கலாம். இந்த தெய்வீக ஆனந்தத்தை ஊமை மிருகம் போல் புரிந்து கொள்ளாமலே பொதுவாக நாம் அனுபவிக்கின்றோம். ஆதலால் எப்போதும் உணர்வோடு அதனை செய்ய வேண்டும். விழிப்பிலும் தூக்கத்திலும் வாழ்வின் மூலத்துடன் இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். துரிய நிலை விழிப்பு ஏற்படாவிட்டால் வாழ்க்கை தூக்கத்தில் வீணாகி போகும். எது எல்லோருக்கும் இரவோ அப்போது ஞானி விழித்திருக்கின்றான். உலகம் விழித்திருக்கும் போது அது ஞானிக்கு இரவு என்கின்றது பகவத்கீதை. குணம் நீங்கும் போது ஆத்மா வெளிப்படும். இது முழுமை பெற்றவரின் அனுபவம். இந்த நிலையே சமாதி எனப்படும். குணம் அறியாத நிலை சமாதிக்கும் தூக்கத்திற்கும் பொது. ஆனால் முந்தையது இருளில் மூழ்கி கிடக்கின்றது. ஆனால் சமாதியில் அவ்வாறு இல்லை. இதுவே இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. தூக்கத்தில் மனம் தற்காலிகமாக விலக்கி கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அந்நிலையில் அது இருக்கின்றது. தூக்கத்தில் மீண்டும் வலிமை பெற்று மறுபடியும் உலகியலில் வெளிக்கிளம்புகின்றது. சமாதி நிலையில் மனம் தனது மயக்க இயல்பை முழுதும் இழக்கின்றது. அதனால் உலகியல் செயல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. எல்லை கடந்த ஆனந்தத்தில் ஆத்மா இரண்டற்ற ஒன்றாய் மிளிர்கின்றது. தூக்கத்தில் மனத்தின் பேருண்மை முழுவதும் இருக்கின்றது. இதில் உலகம் வெளிப்படாமல் பொதிந்து கிடக்கின்றது. ஆனால் சமாதியில் மனம் பொருண்மை அற்று இருக்கின்றது. தூக்கத்தில் உள்ள மனத்தின் விதை நனவில் வெளிப்படுகின்றது. ஆனால் சமாதியில் அது வறுக்கப்பட்ட விதையாகி விடுகின்றது. எனவே மீண்டும் முளைக்காது. ஆகையால் உலக மறுபக்கம் மறுபடியும் தோன்றாது. பாம்பு முழுமையும் நீங்கி கயிற்றின் இயல்பு உணர்வாகின்றது. பாம்பின் தோற்றம் உண்மையை உணர்ந்தவனை இனியும் மயக்காது. ஞானி உண்மையோடு ஐக்கியமாகின்றான். இரட்டை உலகம் இனி அவனுக்கு ஜடமே. தம்மை உணர்ந்த அந்நிலை பற்றி ஆதிசங்கரர் கூறுகின்றார். கண்ணிருந்தும் அவன் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, மனமிருந்தும் நினைப்பதில்லை, மூச்சிருந்தும் நுகர்வதில்லை என்று சொல்கின்றார். கானல் நீர் தன் வறுமையை உணர்ந்தவனை மயக்காதது போல ஜீவன் முக்தனுக்கும் இவ்வுலகம் அர்த்தமற்றது. பாலைவனத்தில் செல்லச் செல்ல கானல் நீர் மறுபடியும் மறுபடியும் தோன்றலாம், ஆனால் அது அவனை இனியும் ஏமாற்றாது. அவ்வாறே உடலிருக்கும் வரை உலகம் மறுபடியும் மறுபடியும் காட்சிப்படலாம், ஆனால் ஜீவன் முக்தனோ மலை போல் உறுதியாக நிற்பான். தனக்குள்ளே எல்லாவற்றையும் காண்பதால் அவன் திரியாது அசையாமல் நிற்பான். பெயரும் உருவமும் அவனுக்கு பொய்யே. அவன் சமாதியில் சென்று வெளிவருவதாக என்று உலக மக்களுக்கு தோன்றும். இவ்வுலகம் அவனுக்கு வெறும் கெனவே. தெய்வீகத்தோடு ஐக்கியமானதை அவனது உடம்பில் முடி கூட காட்டும். அவனது உடலில் ஒவ்வொரு அணுவும் அவன் உயர்ந்த அதீத நிலையில் மூழ்கியதை காட்டும். கிருஷ்ணர் கீதையில் கூறுகின்றார், யோகம் கலந்தவர் தூய்மையடைந்து பொறிகளை அடக்கி தம்மைத்தாமே ஆள்கின்றார். எல்லாவற்றிலும் ஆன்மாவை காணும் அவர் நடிக்கின்றார். அதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. தம் விஷயங்களில் பொறிகள் செல்கின்றன என உணர்ந்தவர் நான் எதையும் செய்யவில்லை என்பதை உணர்கின்றார். அவர் அதனை செய்தாலும் எதையும் செய்யவில்லை. நனவு, கனவு, தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளும் மாறி மாறி வருகின்றன. இவை மூன்றும் நான் என்பதற்கு உரியவை. எல்லா துயரத்திற்கும் நான் என்பதே காரணம். காரியம் என்ற கடப்பு நிலை பற்றி அவன் கனவு கூட காண்பதில்லை. மனிதன் உலகியலோடு கலந்தவன் மரணத்தின் மரணம் என்பதில் இது பற்றி மேலும் வெளிவரும். உடல் உணர்வு நீங்கிய பின்னரே துரிய நிலையை அடைய முடியும். தன் சம்சாரச் சூழல் என்பது இல்லை. புறவி விலகில் அவன் ஜீவன் முக்தன். சத்குருவின் அருளே இதற்கு காரணம். இந்த இரகசியங்களை குருவிடமிருந்தே அறிய வேண்டும். சத்குரு நம்மை உயர்நிலை அடைய அருளாமல் போனால் எதுவுமே சாத்தியமில்லை. எனவே முழுமையாக சத்குருவிடம் சரணடையுங்கள். அவரை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். அசையாத நம்பிக்கையோடு கல்லை போல் உறுதியாக இருங்கள். சத்குருவின் அன்புமிகு அருளை பெற்று எப்போதும் சுதந்திரமாக இருங்கள். நாம் சுதந்திரமாக இருக்கவே பிறந்திருக்கின்றோம் என்று பாபாஜி சொல்கின்றார். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய வாசிப்பு மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. உணர்வில் நிச்சயமாக சைவ சித்தாந்த அனாதி பொருட்களான பதி, பசு, பாசத்தில் இன்று பாசத்தில் இருக்கும் ஆணவ மலத்தில் இந்த ஆன்மா கட்டுண்டிருக்கின்றது. இந்த ஆணவ மலத்தை பற்றியே முழுமையாக கூடுதலான வாசிப்பு இன்று இருந்தது. அதனுடைய இரண்டு பிரிவுகள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியினால். அதைவிட என்ன மாதிரி எங்களுடைய உயிரின் மூன்று நிலைகள் நனவு, கனவு, உறக்கத்தில் உள்ளது, என்ன மாதிரி நாங்கள் அவற்றை உலகியலில் அனுபவித்தாலும் என்ன மாதிரி நாங்கள் அவற்றை சாதனையில் கொண்டு வர முடியும், அதற்கு பாபாஜியின் அருள் தேவை. அந்த அருளை நாடி அவற்றை நாங்கள் மூலத்தை அறியலாம் என்று பாபாஜி சூட்சுமமாகவும் வெளிப்படையாகவும் அந்த கருத்தை போட்டிருக்கின்றார். மிகவும் ஒன்று என்று சொல்லில் அதை கொடுத்திருக்கின்றார். அதற்குரிய பயிற்சி தான் சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகா பயிற்சி. அதற்கு மேலாக இன்றைக்கு வாசித்த வாசிப்பில் மூன்று அனாதி பொருட்களில் ஒன்றான பாசத்தில் இருக்கும் ஆணவ மலம் பற்றி பல குறிப்புகள் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். இவற்றை நாங்கள் விரிவாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் படிக்கப் போகின்றோம். ஆகவே எவ்வளவு அற்புதம், ஒவ்வொரு சொல்லும் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்து கொண்டிருக்கும் அடிப்படை கருத்தை சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கின்றது. இந்த சுருக்கத்தை மாத்திரம் கேட்டு நாங்கள் இதை பற்றி விழிப்படைந்திருக்க முடியாது. அதற்காகத்தான் சத்குரு கிரியா பாபாஜி எங்களுடைய பக்குவ நிலைகளை, ஆன்மாக்களின் பக்குவ நிலைகளை பார்த்து அந்த சத்சங்கங்களுக்கு வந்து அவற்றை கேட்பவர்கள் அந்த நிலைக்கில் இருக்கின்றார்கள் என்று பரம்பொருள் நினைத்து சத்குரு கிரியா பாபாஜி மூலமாகவும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலமாகவும் இந்த விடயங்களை உங்களுக்கு இப்போது கொணர்கின்றார். ஆகவே நாங்கள் அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி இவற்றை எடுப்போம், அவற்றை சுவிப்போம், அவற்றை எங்களுடைய சாதனையில் கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைய குரு நாளில் அந்த வைராக்கியத்தை நாங்கள் எல்லோரும் பூணுவோம். இப்படி பல விடயங்கள் ஒவ்வொரு முறையும் கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கருத்துடன் தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இதை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் அருள்மொழிகளை மிக சுருக்கமாக முடிப்போமானால், அவத்தை பற்றிய விளக்கம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டமை சிறப்பான அம்சமாக இருந்தது. தூக்கத்தில் அவத்தை பற்றியும் சமாதியில் அவத்தை பற்றியும் சிறப்பாக விளக்கப்பட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை சாதகர்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவத்தை ஆத்மாவை உணர உணர்வு பற்றிய விளக்கமும் சிறப்பாக இருந்தது. தூக்கம் அங்கிருந்து வருகின்ற என்பது பற்றிய விளக்கம் எல்லோருக்கும் தெளிவாக இருந்தது. மிகவும் நுட்பமானதை தெளிவாக அறியக்கூடியதாக இன்றைய சத்சங்கத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றமை பாபாஜியின் அருள் என்று நினைக்க வேண்டும். தூக்கத்தின் பயனின் முக்கியத்துவம், தூக்கத்தில் செய்திகத்தின் முக்கியத்துவம், வாழ்வில் செய்திகத்துடன் உணர வேண்டும் என்பது பற்றியும் சிறப்பாக இருந்தது. இவைகள் சாதகர்களுக்கு சாதனை கூட்டுவதற்கும் சத்சங்கம் மிகவும் சிறப்பான பயனை தந்தது என்றே கூற வேண்டும். உலகம் முடித்திருக்கும் போது ஞானி இழுப்பு என்று பகவத்கூடிய கருத்து ஏற்கனவே அதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது சிறப்பு அம்சம். சமாதி நிலையில் தூக்கத்தின் நிலை பற்றியும் சிறப்பாக விளக்கப்பட்டது. உதாரணம் பாம்பு கயிறு கொண்டு விளக்கப்பட்டது. அது சாதகர்களுக்கு மிக தெளிவாக இருந்தது. தெய்வீகத்துடன் அக்கியமானது பற்றி வழிகாட்டுவது பற்றியும் முழுமையாக சற்குலம் சரணடைய வேண்டிய முக்கியத்துவம் தெளிவாக விளக்கப்பட்டது. இன்றைய சற்சங்கத்தின் மிகவும் சிறப்பான அம்சம். இறுதியாக நாங்கள் எனவே நாம் சற்சங்கங்களின் மூலமாகவும் சாதனைகளை கூட்டி சரணடைய பாபாஜி ஆகியவருடன் உயர்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம். நன்றி இறைவனையா, அதை சுருங்கிய முக்கியமான கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள். இன்னொரு அற்புத கருத்தும் என்று அவருடைய வாசிப்பில் இருந்தது. அதை சில எல்லோரும் உள்வாங்கி இருப்பீர்கள். என்றாலும் அதை ஒரு முறை மீண்டும் அந்த வசனத்தை மாத்திரம் உங்களுடைய மனதுக்கு கொண்டு வருகின்றேன். தூக்கத்தில் உள்ள மனத்தின் விதை நனவில் வெளிப்படுகின்றது, ஆனால் சமாதியில் அது வறுக்கப்பட்ட விதையாகி விடுகின்றது. இது இந்த சொற்றொடல், இந்த வசனம் சைவ சித்தாந்தத்தில் பல இடங்களில் சொல்லப்படும். ஏனென்றால் நாங்கள் இந்த தூக்கத்தில் உலகியலில் இருக்கும்போது மனம் அடங்கி இருந்தாலும் நினைவு நிலைக்கு வந்ததும் அது உடனடியாக தொழிற்பட துவங்குகின்றது. ஆனால் சமாதியில் நாங்கள் எங்களுடைய மனதை அடக்கிவிட்டோமாக இருந்தால் அது வறுக்கப்பட்ட விதையாகிவிட்டது, திரும்பவும் முளைக்காது. மிகவும் அருமையான சொல்லு சைவ சித்தாந்தத்தில். அதை எப்போதும் உங்களுடைய மனதில் வைத்து உங்களுடைய பயிற்சியை செய்யுங்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
இன்றைய வாசிப்பு ரொம்ப சிறப்பாக சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை, நுணுக்கமான கருத்துக்களை எளிமையான முறையில இந்த பாபாஜியின் தெய்வீக குரல் மூலியமா பாபாஜி நமக்கு வழங்குறார். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு நீட்டிய கருத்தை சுருக்கமா சுருக்கி நமக்கு பல இடங்கள்ல பல முறையில நமக்கு புரியுற மாதிரி கருத்துக்களை கொண்டு வந்து நமக்கு எளிய முறையில பாபாஜி இந்த தெய்வீக குரல் நமக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது நல்லா நம்ம உணர்றோம். அந்த வகையில இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக அமைஞ்சது, நல்லா உள்வாங்கக்கூடிய கருத்தாகவும் இருந்துச்சு. இது மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டு அதனுடைய கருத்தை உள்வாங்கி வாழ்க்கையில கடைபிடிப்போமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மீண்டும் வலியுறுத்தியது பாபாஜியின் அற்புத செயல். அதை எல்லோரும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதுதான் இறுதியான ஒரு முடிவு, அதான் முடிந்த முடிவும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.